சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
இசையினை கேட்டு பிணி அகழ்வதாக பல நிகழ்ச்சிகள் கூறப்படுகின்றன. மகுடியில் மயங்கி பாம்பு ஆடுவதும் நாம் அறிந்ததே. இனிய இசை கேட்டு உயிரினங்கள் இறை மறந்து நிற்பதாக உரைக்கப்படுகிறது. பயிர்கள் மிகுதியாக பலன் தர வேண்டுமாயின் நல்லிசை கூட்ட வேண்டும் என்ற வழக்கு இருந்தது. பிறந்த குழந்தை பாடல் கேட்டு மயங்குகிறது. எந்த ஒரு படைப்பையும் படைக்க கருவிகள் தேவைப்படுகின்றன. சிறப்பு வாய்ந்த இசையை மீட்ட தமிழர்கள் எத்தகைய கருவிகளை பயன்படுத்தினர் என்பதை இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் நம்மிடையே பட்டியலிட வருகிறார் முனைவர் சாரதா அவர்கள்.
பண் பற்றிய சில ஆய்வுகள். புறநீர்மை, பாலையாழின் திறம். மூன்றாம் திருமுறையில் 118வது பாடல் முதல் 123வது பாடல் வரையுள்ள பதிகங்களும், 7ஆம் திருமுறையில் 83-84 பதிகங்களும் இப்பண்ணில் பாடப்பெறும். விடியற்காலத்திற்கு உரியதாக இது அமைந்துள்ளது. இக்காலத்தார் இதனை பூபாலம் என்று அழைக்கின்றனர். காந்தாரம் இசை அமைத்து காரிகையார் பண்பாட என்று சம்பந்தர் கூறுகின்றார். இது பெண்கள் விரும்பும் ராகம். குறிஞ்சிப்பண்ணின் திறம் கொண்டதாக இருக்கின்றது. தேவ காந்தாரியோடு இதனை ஒப்பிட்டு கூறுவர். கௌஷிகம் மருத பெரும்பண்ணின் வஞ்சி என்னும் திறத்தின் பெருகியலாக இது அமைகின்றது. 3ஆம் திருமுறையில் 43ஆம் பாடல் முதல் 55 வரையுள்ள பதிகங்கள் இப்பண்ணில் பாடப்பெற்றுள்ளன. இக்காலத்தில் இதனை பைரவி இயல் என்று பாடுகின்றனர். இந்தளம் மருத பெரும்பண்ணின் வடுகு என்னும் திறத்தின் அகநிலையாக இது விளங்குகின்றது. 2ஆம் திருமுறையில் 1 முதல் 39 வரை உள்ள பதிகங்களிலும், 4ஆம் திருமுறையில் 16, 17, 18 பதிகங்களிலும், 7ஆம் திருமுறையில் 1 முதல் 12 வரை உள்ள பதிகங்களிலும் இது ஆளப்பட்டுள்ளது. நாவுக்கரசரின் திருக்குறுந்தொகை இப்பண்ணிற்கு உரியதாக அமைந்துள்ளது. தக்கேசி மருத பெரும்பண்ணின் நவிர் என்னும் திறத்தின் அகநிலையாக இது விளங்குகின்றது. முதல் திருமுறையில் 63 முதல் 74 வரை உள்ள பதிகங்களிலும், 7ஆம் திருமுறையில் 54 முதல் 70 வரை உள்ள பதிகங்களிலும் இது பொருந்தியுள்ளது. பிற்காலத்தில் இதனை காம்போதியில் பாடுகின்றனர். நட்டராகம் அறற்று என்னும் திறத்தின் புறநிலையாக இது அமைந்துள்ளது. 2ஆம் திருமுறையில் 97 முதல் 112 வரை உள்ள பதிகங்களிலும், 7ஆம் திருமுறையில் 17 முதல் 30 வரை உள்ள பதிகங்களிலும் இது அமைந்துள்ளது. இக்காலத்தில் இதனை பந்துவராளியில் பாடி வருகின்றனர். நட்டப்பாடை குறிஞ்சி பெரும்பண்ணின் அகநிலையாக இது விளங்குகின்றது. இதனை பழந்தமிழ் நூல்கள் நெய்வளம் என்று கூறுகின்றது. இப்பண் முதல் திருமுறையில் 1 முதல் 22 வரை உள்ள பதிகங்களிலும், 7ஆம் திருமுறையில் 78 முதல் 82 வரை உள்ள பதிகங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டை குறிஞ்சி என்னும் ராகம் இப்பண்ணிற்கு பொருந்தும் என்று கூறுகின்றனர் யாழ்நூல் ஆசிரியர்கள். பழம் பஞ்சுரம் இது குறிஞ்சி பெரும்பண்ணின் உட்பிரிவாக அடங்கியுள்ளது. 4ஆம் திருமுறையில் 14-15 பதிகங்களிலும், 7ஆம் திருமுறையில் 47 முதல் 53 வரை உள்ள பதிகங்களிலும் அமைந்துள்ளது. பிற்காலத்தில் இப்பதிகங்களை சங்கராபரணத்தில் பாடி வருகின்றனர். காந்தார பஞ்சம் 3ஆம் திருமுறையில் 1 முதல் 23 வரை உள்ள பதிகங்களிலும், 4ஆம் திருமுறையில் 10-11 பதிகங்களிலும், ஏழாம் திருமுறையில் 75 பதிகத்திலும் இது அமைந்துள்ளது. நகை, மருட்கை, அவலம் என்னும் சுவைக்கு ஏற்றதாக அமைகின்றது. இக்காலத்தில் இதனை கேத்தார கவுளையில் பாடி வருகின்றனர். பஞ்சமம் பாலைப்பண்ணின் உறுப்பு என்னும் திறம் கொண்டதாக அமைகின்றது. மூன்றாம் திருமுறையில் 56 முதல் 66 வரை உள்ள பதிகங்களிலும், ஏழாம் திருமுறையில் 97 முதல் 100 வரை உள்ள பதிகங்களிலும் இது ஆளப்பட்டுள்ளது. காமனை தெய்வமாக பெற்றது, முதுவேனில் பருவத்திற்கு உரியது, நகை உவகை என்னும் சுவைகளை உடையதாக இது அமைகின்றது. தக்கராகம் பாலைப்பண்ணில் தோன்றிய அராகம் என்னும் திறத்தின் அகநிலையாக இது விளங்குகின்றது. முதல் திருமுறையில் 13 முதல் 46 வரை உள்ள பதிகங்களிலும், ஏழாம் திருமுறையில் 13 முதல் 16 வரை உள்ள பதிகங்களும் இப்பண்ணால் பாடப்பெற்றிருக்கின்றன. பெருமிதம், வெகுளி, மருட்கை என்னும் சுவைகளை கொண்டதாக இது விளங்குகின்றது. பழம் தக்கராகம் குறிஞ்சி பெரும் பண்ணின் மருள் என்னும் திறத்தின் புறநிலையாக இது அமைகின்றது. நான்காம் திருமுறையில் 12, 13 என்னும் பதிகங்கள் இப்பண்ணில் அமைந்துள்ளன. இக்காலத்தில் சுத்த சாவேரி ராகத்தில் இதனை பாடி வருகின்றனர். சீகாமரம் செய்திறம் என்னும் திறத்தின் புறநிலையாக இது அமைகின்றது. இரண்டாம் திருமுறையில் 40 முதல் 53 வரை உள்ள பதிகங்களிலும், நான்காம் திருமுறையில் 86 முதல் 89 வரை உள்ள பதிகங்களிலும் இது அமைந்துள்ளது. நெடுங்காலம் நாதநாமக்கிரியையில் இதனை பாடி வருகின்றனர். கொல்லி நவிர் என்னும் திறத்தின் புறநிலையாக இது அமைகின்றது. மூன்றாம் திருமுறையில் 24 முதல் 41 வரை உள்ள பதிகங்களிலும், நான்காம் திருமுறையில் முதல் பதிகத்திலும், ஏழாம் திருமுறையில் 31 முதல் 37 வரை உள்ள பதிகங்களிலும் இது அமைந்துள்ளது. திருநாவுக்கரசரின் திருநேரிசை திருவிருத்தம் இரண்டுமே இப்பண்ணிற்கு உரியதாக அமைந்துள்ளது. வியாழக்குறிச்சி அறற்று என்னும் திறத்தின் பெருகியலாக இது அமைகின்றது. முதல் திருமுறையில் 104 முதல் 128 வரை உள்ள பதிகங்களில் இது பொருந்தியுள்ளது. பிற்காலத்தார் இப்பதிகங்களை சௌராஷ்டிரம் என்னும் ராகத்தில் பாடி வருகின்றனர். மேகராக குறிஞ்சி பஞ்சுரம் என்னும் திறத்தின் அருகியலாக இது அமைகின்றது. நீலாம்பரி ராகத்தில் இப்பண்ணை பதிகங்களாக பாடி வருகின்றனர். குறிஞ்சி குறிஞ்சி பெரும் பண்ணில் அறற்று என்னும் திறத்தினை அகநிலையாக இது கொண்டுள்ளது. முதல் திருமுறையில் 75 முதல் 103 வரை உள்ள பதிகங்கள் இதில் பாடப்பட்டுள்ளன. இக்காலத்தில் மலகரி ஹரிஹாம்போதி எதுகுல காம்போதி என்னும் ராகங்களில் இதனை பாடி வருகின்றனர். தாளக்குறிஞ்சி நெய்வளம் என்னும் திறத்தின் புறநிலையாக இது அமைகின்றது. மூன்றாம் திருமுறையில் 12, 124 பதிகங்கள் இப்பண்ணில் அமைந்துள்ளன. இக்காலத்தில் அப்பதிகங்களை சாமாராகத்திலும் சைலதே ஆட்சி ராகத்திலும் பாடி வருகின்றனர். செவ்வழி இது முல்லை பெரும் பண்ணாக அமைந்திருக்கின்றது. செவ்வழி யாழிசை நிற்ப மாலையும் வந்தன்று என்று கலித்தொகை கூறுகின்றது. அதனால் இது மாலைப்பண் என்று அறிகின்றோம். நாவுக்கரசரும் பாலை யாழோடு செவ்வழி பண்கொள மாலை வானவர் வந்து வழிபடும் என்று பாடுகின்றார். இரண்டாம் திருமுறையில் 113 முதல் 122 வரை உள்ள பதிகங்கள் செவ்வழி பண்ணுக்கு உரியனவாக அமைகின்றன. செந்துருத்தி செம்பாலையில் தோன்றிய திறமாதலின் செந்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏழாம் திருமுறையில் 95 பதிகத்தில் இது அமைந்துள்ளது. இதுவே மத்தியமாவதி ராகமாக இன்று மாறியிருக்கின்றது. வைணவ இலக்கியங்களும் பண்ணிற்கேற்ப அமைந்துள்ளன. எனினும் பண்ணுடன் பாடும் மரபு இடைக்காலத்தில் மறைந்து போயிற்று. ஆனால் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பதிகங்களுக்கு பழந்தமிழ் பண்களும் தாளங்களும் குறித்து வைத்திருக்கின்றார். இசைக்கருவிகள். திருக்கோவில் வழிபாடுகளில் துளைக்கருவி, நரம்புக்கருவி, தோல்கருவி, கஞ்சக்கருவி என்பன சிறப்பாக இடம்பெற்றிருந்தன. பண்டை நாளில் வேங்குழல், யாழ் என்னும் இரண்டின் துணை கொண்டே ஏழிசை திறங்களையும் நுட்பங்களையும் புலப்படுத்தினர். ஆயன் கைமேல் குழலூதும் காட்சியை ஞானசம்பந்தரும் எடுத்துரைக்கின்றார். தொல்காப்பியர் யாழின் பகுதி என்னும் நரம்பின் மறை என்று கூறுவதிலிருந்து யாழினை நிலைக்களனாகக் கொண்டே பண்ணும் திறமும் வளர்ந்ததோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆயன் ஒருவன் குமிழ் மரக் கொம்பினை வில்லாக வளைத்து மரல் நாரினை நரம்பாகக் கட்டி அவ்வில் யாழில் குறிஞ்சிப்பண்ணை வாசித்தான் என்று பெரும்பாணாற்றுப்படை எடுத்து உரைக்கின்றது. அவ்வில் யாழை அடிப்படையாகக் கொண்டே பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் போல்வன தோன்றியிருக்கின்றன. யாழிடை பிறவா இசையே என்றும் நாரதன் வீணை நயன்தெறி பாடல் என்றும் சிலம்பில் வரும் தொடர்களைக் கொண்டு பண்ணோடு யாழ் வீணை பயின்றாய் போற்றி என்ற நாவுக்கரசரின் தொடரையும் காணும் பொழுது யாழும் வீணையும் இருவேறு கருவிகள் என்பதை நாம் உணர முடிகின்றது. தோல்கருவிகள் பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், தன்னுமை, தடாரி, அந்தரி முழவு, சந்திர வளையம், முரசு, சிறுபறை, பெரும்பறை முதலான 30 கொண்டிருக்கின்றது. இவை அகமுழவு, அகப்புற முழவு, புறமுழவு, புறப்புற முழவு, பண்ணமை முழவு, நாள் முழவு, காலை முழவு என்று 7 வகையாக பகுக்கப்பட்டிருக்கின்றது. கஞ்சக்கருவிகள் வெண்கலத்தால் ஆக்கப்பெறும் தாளம் போல்வன. ஞானசம்பந்தர் கையால் தாளமிட்டு பாடியபோது இறைவன் செம்பொன் தாளம் ஒன்றை கொடுத்தான் என்று கூறுகின்றனர். இசை தமிழ் பயன். முழு முதல் கடவுளை வழிபட்டு இன்புறதற்கு ஏற்ற சாதனம் இசைத்தமிழாக இருக்கின்றது. அதனால் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று கூறுகின்றார் அப்பர் சுவாமிகள். பாட்டகத்து இசையே ஆகி நின்றவன் இறைவன் என்ற உணர்வு அதனால் வளர்ந்தது. அர்ச்சனை பாட்டேயாகும் என்ற உறுதியும் அக்காலத்தில் இசைத்தமிழ் மூலமாக பிறந்திருக்கின்றது. உள்ளம் நெகிழ்ந்து ஈடுபடவும், இறைவனை அதனால் பயப்படுத்தவும், பக்தி நெறியை வளர்க்கவும், பலரை ஒன்று சேர்க்கவும் இசைத்தமிழ் காரணமாக இருந்திருப்பதை நாம் அறிகின்றோம். தமிழ் இசை இயக்கம். சங்ககாலம் முதல் மூவேந்தர் கண்காணிப்பிலும் முத்தமிழ் வல்லார் அரவணைப்பிலும் இசைத்தமிழ் தழைத்தோங்கி இருக்கிறது. 13 நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து இசைத்தமிழ் மாற்றம் பெறலாயிற்று. தெலுங்கு இசைப்பாடலும் வடமொழி இலக்கண நியதிகளும் உட்புகுந்தன. பண்களின் பெயர்களும் திரிபடைந்து வடிவமும் மாறி அமையலாயிற்று. இந்நிலையில் செட்டிநாட்டு அரசர் சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமது பல்கலைக்கழகத்தில் தமிழ் இசை பகுதியை தொடங்கினார். கலைஞர் பலரை பாராட்டி பரிசளித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழிசை பற்றி 20 தொகுதிகள் வெளியிட்டு பெருமை சேர்த்துக் கொண்டது. அவற்றில் 1300 மேற்பட்ட தமிழிசை பாடல்கள் 230 ராகங்களில் அமைந்த தொகுதியைக் கண்டு வியப்படைந்தனர். இன்றைய நிலை என்ன என்பதை தமிழ் கூறும் நல் உலகம் நன்றாக அறியும். வாழ்க தமிழ் இசை, வளர்க தமிழ் கலை.
பழந்தமிழ் மக்கள் சுரங்களையும் சுருதிகளையும் ராகம் உண்டாக்கும் விதிகளையும் நன்கு உணர்ந்து 12,000 ராகங்களை பாடி வந்தார்கள் என்று பழந்தமிழ் இசை நூல்கள் கூறுகின்றன. அதே வழிமுறையில் பாடப்பட்டு வந்த பல ராகங்கள் இப்போது வேற்றுமொழி பெயர்களை சூடிக்கொண்டு உலா வருகின்றன என்பதுதான் உண்மை. இனிய இதயங்களே, இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழர் இசை என்ற தலைப்பிலான உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். உரை வழங்கியவர் முனைவர் சாரதா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
இதயங்களே, சங்கை முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.